SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
ஒரு தீக்குச்சியை உரசுதலை போன்ற சாதாரண விஷயம்தானது. ஆனால் என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரும் பீதியை கிளப்பிய தருணம் அது. அதற்கு முன்பு அப்படியொரு பயங்கர அனுபவத்தை கண்டது 6 அடி அகல 80 அடி ஆழ சுரங்க குழிக்குள் நான் தடுமாறி விழுந்த தருணத்தில் தான். அந்த நிகழ்வை தவிர்த்து பார்த்தால் இதுதான் என் வாழ்க்கையில் மிக பெருமளவில் திகிலூட்டிய நிகழ்வாகும். இது நிகழ்ந்தது மகாராணியின் பிறந்த நாளுக்கு மறுநாள் ஒன்று. அப்போது நான், ஜிம் பென்லி, ஆண்டி பேஜ் மூவருமே பழைய ரெட்லே தங்கச் சுரங்கத்தின் சுரங்கக் குழியொன்றில் ஏற்றச்சட்டம் இறக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தோம். அதற்காக நாங்கள் மலை முகட்டில் முகாமடித்து தங்கியிருந்தோம். மகாராணியின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறும் சில பந்தயங்களில் கலந்து கொள்வதற்காக நானும் ஜிம்மும் கிட்டத்தட்ட 4 மைல் தூரத்தில் இருந்த பீட்டர் ஆண்டர்சன் மதுபிடித்திக்கு சென்றிருந்தோம். ஆண்டி பேஜ் மிகவும் அமைதியான, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத இளைஞன். முந்தைய விடுமுறை நாளொன்றில் அவன் எங்களுடன் வந்திருந்த பொழுது அவனை மிகவும் வெறுப்பேற்றியிருந்தோம். அதனால் இம்முறை அவன் வீட்டில் தங்கி தன் துணிகளை துவைத்துலர்த்தும் வேலையிலும் எண்கணித புத்தகம் படிப்பதிலும் ஈடுபட்டிருந்தான். வரவு செலவு கணக்கு எழுதுவதிலேயே அவனுடைய பெரும்பாலான ஓய்வு பொழுது ஓடிப்போய்விடும். ஜிம்முக்கும் எனக்கும் மது விடுதியில் பொழுது நன்றாக கழிந்தது. பந்தய பொழுதுகள் முடிந்த பிறகு இருவரும் நன்றாக குடித்தோம். நான் ஜிம்மியுடன் சண்டை போட விரும்பினேனா, ஜிம்மி என்னோடு சண்டை போட விரும்பினானா என்பது எனக்கு நினைவில்லை. நாங்கள் இருவரும் நீண்டகால நண்பர்கள். இப்படி மூக்குமுட்ட குடிக்கும் தருணங்களில் இருவரும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட விரும்புவோம். எவரும் தடுத்து நிறுத்தாத வரை சண்டையிட்டுக் கொண்டே இருப்போம். ஒருமுறை ஜிம் எக்கச்சக்கமாக குடித்துவிட்டு என்னிடம் அவனுக்கு உயிர் பிச்சை அளிக்குமாறு மன்றாடுவதை போன்று அவனோடு சண்டைக்கு வர சொல்லி கெஞ்சிக் கொண்டிருந்தான். கோச் வண்டியோட்டி டாம் டாரண்ட் அடிக்கடி சொல்வார், நாங்கள் இருவரும் உறவுக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று. இல்லை என்றால் இப்படி மட்டையாகும் அளவு குடித்திருக்கும் வேளையிலும் ஒருவரை ஒருவர் வெறுக்க இயலாதவர்களாகவும் ஒருவருக்கொருவர் உண்மையானவர்களாகவும் நடந்து கொள்ள முடியாது என்பார். ஆனால் இன்று என்ன காரணத்தாலோ ஜிம்முக்கும் எனக்கும் இடையில் சிறு ஊடல் வந்துவிட்டது. கோபித்துக் கொண்டு அன்று மாலையே அவனுடைய குதிரையில் ஏறி வீட்டுக்கு கிளம்பி போய்விட்டான். என்னுடைய நாயும் அவனோடு போய்விட்டது. அதற்கு வெறுப்பூட்டும் வகையில் நான் ஏதோ செய்திருக்க வேண்டும். மறுநாள் மாலை என்னை நானே நொந்தபடி வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்தேன். நான் என்னுடைய தொப்பியை எங்கோ தவறவிட்டிருந்தேன். அதனால் பீட்டர் ஆண்டர்சன் பெலராட் சுரங்கப்பகுதியில் வேலை செய்த போது பயன்படுத்தியிருந்த தன் பழைய தொப்பியொன்றை இரவலாக தந்துவிட்டிருந்தான். கடினமான வைக்கோலாலான தட்டையான அகல விளிம்பு தொப்பி என் தலைக்கு மிகவும் சரியாக பொருந்துகிறது என்றும் சொன்னான். போகிற வழியில் உதவும் என்று ஒரு சிறிய குடுவை நிறைய விஸ்கியும் கொடுத்தான். சில சமவெளிகள் கொலைகார ஓடை எனப்படுகின்ற நீண்ட இருள் சூழ்ந்ததும் நீர் அரித்தோடியதால் உருவானதுமான மலைப்பாதை, சித்தவனின் சந்து எனப்படும் மலை இளைவழி, மலை இறக்கத்தில் உள்ள சில வரப்புகள், ஓடைப்பாதைகள் இவற்றையெல்லாம் கடந்துதான் ரெட்லே சுரங்கப் பகுதிக்கு வந்து சேர முடியும். சமவெளி முழுவதும் நிறைந்திருந்த நீலச்சாம்பல் நிற யூகலிப்டஸ் மரங்கள் நிலவொளியில் பார்ப்பதற்கு பூதாகரமாய் தோன்றின. எனக்குள் மெதுவாய் அச்சமிட துவங்கியது. கொஞ்சம் மதுவையும் ஓடை நீரையும் உள்ளிறக்க சற்று இடம் பரவியது. நான் ஷீழ்கி அடிக்க ஆரம்பித்தேன். பின்னர் பாடத் தொடங்கினேன். 2 மைல் தொலைவுக்கு ஆட்கள் எவரும் இல்லை என்று உறுதியாக தெரிந்தால்தான் நான் பாடவே ஆரம்பிப்பேன். கொலைகார ஓடையின் அடர் இருள் பெரும் திகிலை உருவாக்குவதாக இருந்தது. பெண்களும் குழந்தைகளும் பொழுந்து சாய்ந்த பிறகு அந்த ஓடைப்பாதையில் வரமாட்டார்கள். வளர்ந்துவிட்ட பின்னரும் எனக்கு பயம் போகவில்லை. இரவு நேரத்தில் அவ்வழியே செல்லும் பொழுது சீழ்கை ஒளி எழுப்பியும் விடுவிடுவென்று வேகமாக நடை போட்டும் கடப்பேன். எங்கள் எல்லோருக்கும் பேய் பிசாசுகளிடம் பயம் இருந்தது. ஆனாலும் இல்லாதது போல் நடித்து கொண்டிருந்தோம். யாரோ அன்றைய தினம் இறந்து போன கன்றுக்குட்டி ஒன்றின் தோலை உரித்துவிட்டு உடலை அங்கே வீசிச் சென்றிருந்தார்கள். அதை பார்த்த நொடியில் தூக்கி வாரி போட்டது. சத்தியம், நம்புங்கள், அதை பார்ப்பதற்கு நிர்வாணமாய் இரண்டு சடலங்கள் கிடப்பதைப் போன்றே இருந்தது. குடுவையில் இருந்த மதுவை முழுமையாக குடித்து முடித்துவிட்டு மலை இடை வழியில் நடக்க தொடங்கினேன். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பெரிய ஆண் கங்காரு பாதையின் குறுக்கே தட் தட் என்று ஒளி எழுப்பியபடி பாய்ந்து போக பயத்தில் வெலவெலத்து போனேன். மலைப்பாதை வளைவில் திரும்பிய பொழுது எதிரில் பளபளக்கும் வெள்ளை நிறத்தில் நிர்வாணமாய் நின்றிருந்த மரங்கள் இன்னும் பயத்தை அதிகரித்தன. மரத்தின் பட்டைகளை யாரோ சமீபத்தில் தான் உரித்துச் சென்றிருக்க வேண்டும். நிலவின் ஒளியில் அவை பயங்கரமாய் தோற்றமளித்தன. மீண்டும் பயத்தில் உறைந்து போனேன். மலையடை பாதை முடியும் இடத்தில் அதற்கு அருகிலேயே ஒரு சீனாக்காரனின் கல்லறை இருந்தது. ஒரு வயதான சீனத்தவன் பல வருடங்களாகவே அங்கே ஒரு குடிசையில் வசித்துக் கொண்டிருந்தார். பழைய சுரங்க குழிகளில் ஏதாவது தங்கம் கிடைக்குமா என்று கிளறி தேடிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் குடிசையில் இறந்து கிடப்பது கண்டறியப்பட்டது. அரசு யாரிடமோ ஒரு பவுன் தந்து அவனை புதைக்கச் செய்தது. சீனத்தவனுடைய ஆவி அங்கேயே அலைந்து கொண்டிருப்பதாகவும் அவனுடைய எலும்புகள் தாயகத்துக்கு அனுப்பி வைக்கப்படாமல் போனதற்காக அவன் சீன மொழியில் சபித்துக் கொண்டிருப்பதாகவும் வதந்திகள் பரவின. அப்போதிலிருந்து அந்த பகுதி தனிமையும் திகிலும் ஊட்டுவதாக அமைந்து போனது. அன்று ஒரு புழுக்கமான வெக்கை நாளாக இருந்தது. சமவெளிகளிலும் மலைப்பாதையிலும் மூச்சுவிடக் காற்றிருந்தது. ஆனால் இன்னும் மேலே ஏறியதும் நாங்கள் நாளெல்லாம் எதிர்பார்த்திருந்த இடி மழைக்கான அறிகுறிகள் தென்பட்டன. கதகதப்பான காற்று என் முகத்தில் மோதியது. மலை இடைவெளிக்குள் நுழைந்ததும் நான் கண்ட முதல் காட்சி சீனக்காரனின் கல்லறை அருகில் இருந்த கரும் புதர்களையொட்டி ஏதோ வெள்ளை நிறத்தில் தென்பட இரு கண்களையும் விரித்து விழித்து பார்த்தபடி நிலைக்குத்தி நின்றேன். அது மெல்ல இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வந்த பொழுதுதான் அது ஒரு வெண்ணிற காளை என்று புரிந்தது. ஆசுவாசம் அடைந்து அதிக நேரம் ஆகவில்லை. டப் டப் டப், யாரோ எனக்கு மிக அருகில் ஓடி வருவது போல காலடி சத்தம். நான் சட்டென்று குதித்து திரும்பினேன். ஆனால் அங்கு இவரையும் காணவில்லை. நான் நடக்க நடக்க டப் 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 ஓசை சில நேரம் நின்றும் சில நேரம் தொடர்ந்தும் வந்தது. யாரோ என்னை விட்டுவிட்டு தொடர்வதை போன்றிருந்தது. பாதையில் இறங்கி மிக வேகமாக நடந்தேன். 12 கஜ தூரம் போயிருக்க மாட்டேன். மீண்டும் அதே டப் டப் சத்தம். இம்முறை மிக அருகில். நான் திடுக்கிட்டு என் கண்களை தோள்களின் பக்கம் திருப்பியபடி ஆனால் நிற்காமல் வேகமாக நடந்து கொண்டே இருந்தேன். எனக்கு பின்னால் யாரும் எதுவும் இல்லை. ஆனால் எதுவோ வலப்பக்கத்தில் இருக்கும் புதருக்குள் சென்று பதுங்கியது போன்றிருந்தது. அது நிச்சயமாக அசையும் மரக்கிளைகளிடையில் வீசும் நிலபொடியாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது இதமான தென்றல் வீசிக் கொண்டிருந்தது. மலை இடைவெளியிலிருந்து வந்த பிரதான பாதையை அடைந்தேன். என் பின்னால் அது. நான் ஓடத் தொடங்கினேன். அதுவும் என் பின்னால் ஓடி வந்தது. டப் டப் டப். எனக்கு திரும்பி பார்க்கவும் நேரவில்லை. கால்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று பிளவு விட்டு போகும் அளவுக்கு அடிகளை எட்ட வைத்து கல்லிலும் முழிலும் ஓடி மலையிறக்க பாதையை கடந்து சமவெளியையும் கடந்து சாவியை அடைந்தேன். பல முறையிடலினாலும் என் உயிரை தற்காத்துக் கொண்டேன். சாலையை அடைவதற்கு சற்று நேரத்தில் சரளையிலும் சருகு புலிலும் சறுக்கி விழுந்தேன். 2 மணிக்கட்டு எலும்புகளும் முறிந்திருக்கும் என்று தோன்றியது. முழங்காலையும் கைகளையும் ஊன்றிய நிலையிலேயே கொஞ்ச நேரம் இருந்தேன். ஆஸ்திரேலியாவின் ராட்சச பள்ளியான கோவானாவை போல் நடுக்கத்துடனும் சுற்றுப்புறத்தை கூர்ந்து கவனித்தபடியும் உரக்கண்ணால் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தேன். பார்வைக்கோ செவிக்கோ எதுவும் புறனாகவில்லை. மெல்ல எழுந்து நின்று அடியெடுத்து வைத்த பொழுது டப் டப் அது மீண்டும் எனக்கு பின்னால் வந்துவிட்டது. அந்த இரவில் நான் கிட்டத்தட்ட 1.5 மைல் தூரத்தை ஓடியே கடந்திருக்கிறேன். இன்னும் 3/4 மைல் தூரம் கடந்தால் இருப்பிடத்தை அடைந்துவிட முடியும். நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என் இதய துடிப்பு மண்டை குளிர்த்தது. என் நுரையீரல்கள் என் குரல் வலையை வந்து அடைத்தன. தொலைவில் எங்கள் முகாமின் குளிர்காயும் நெருப்பின் சுவாலை கண்ணில் தென்பட்டதும் என் தொப்பியை களைச்சிவிட்டு மேலும் வேகமாக ஓடத் தொடங்கினேன். காலடியோசை சட்டென்று நின்று போனது. கையில் இருந்த தொப்பியில் ஏதோ உருத்த தொப்பியை எடுத்து பார்த்தேன். எல்லாம் தெளிவானது. பீட்டர் ஹென்டர்சனின் தொப்பியை நான் சரியாக கவனித்திருக்கவில்லை. அப்பொழுது எதையும் கவனிக்க முடியாத போதையில் இருந்தேன். அந்த தொப்பியை பழைய சுரங்கத் தொழிலாளிகள் பயன்படுத்தி வந்த ஒரு பழங்கால தொப்பி. அதன் பின்புறப்பட்டையில் ஒரு சோடி நாடாக்கள் 3 அல்லது 4 அங்குல நீளத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன. நான் மலைப்பாதையில் மெதுவாக நடந்ததாலும் போதியளவு காற்றில்லாததாலும் அவை படபடக்கவில்லை. மலை இடைவெளியில் காற்று சற்று வேகமாக வீசிய பொழுது நாடாக்கள் மேலெழுவதும் காற்று குறையும் பொழுது தொய்ந்து விடுவதுமாக இருந்திருக்கின்றன. ஆனால் நான் ஓட ஆரம்பிக்கவும் அவை தொடர்ந்து படபடக்க ஆரம்பித்து விட்டன. தொப்பி என் மண்டையோடு மிகவும் அழுத்தமாக பொருந்தியதனால் தொப்பியிலிருந்து வந்த சத்தம் என் காதருகில் பலமாக கேட்டிருக்கிறது. சற்று நேரம் ஒரு மரக்கட்டையின் மீது அமர்ந்து மூச்சு வாங்கிக் கொண்டேன். என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமைதியாக முகாமுக்கு சென்றேன். சென்றதும் மடமடவென்று நிறைய தண்ணீரை மாந்தினேன்.
என்னதே உனக்கு இப்படி மூச்சு வாங்குதே? கடுமையான தாகத்தோடு இருக்கியே. சீனத்தனுடைய ஆவி உன்னை துரத்திச்சா?
ஜிம் கேட்டான்.
முட்டாள்தனமாக உணராதே
என்று அவரிடம் சொல்லிவிட்டு கூடாரத்துக்குள் சென்று என் படுக்கையில் விழுந்தேன். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனேன்.
சீனத்தவனின் ஆவி என்ற அந்த கதையை மொழிபெயர்த்த கீதா மதிவாணன் அவர்கள் அந்த கதை தொடர்பில் இவ்வாறு சொல்கிறார்.
அந்த கதையை வந்து நீங்க திகில் கதையிலையும் நீங்க கொண்டு வர முடியாது, நகைச்சுவை கதையிலையும் நீங்க கொண்டு வர முடியாது. ரெண்டு கலந்த மாதிரியான ஒரு கதை. அதாவது கதையோட ஆரம்பத்திலேருந்து திகிலாக கொண்டு வந்து இறுதியில் அதை வந்து நகைச்சுவையாக முடிச்சிருப்பார். நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி தான். நம்ம வந்து பெருசாக பூதாகாரமாக ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். கடைசியில் முடிவில் பார்த்தா ஆச்சு இதுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். அந்த எழுதியிருக்கிற விதம் வந்து அவ்வளோ ஒரு சின்னத்தவன் ஆவி வந்து அந்த ஒரு பள்ளத்தாக்குள்ள உழவுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அந்த கதாநாயகன் பயப்படுறான். அதுக்கு காரணம் வேறு என்னென்னா, அந்த சீனத்தவனோட உடல் வந்து அவனோட சொந்த நாட்டுக்கு அந்த எலும்பு எடுத்துக்க போகப்படலை அப்படிங்கிறதுனால அவன் ஆவியாக சுற்றுறாங்கிறது நம்பிக்கை. ஸோ இந்த மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை, இறப்புக்கு பின்னாடி ஆவி உழவுங்கிற அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இந்த கதையை ஃபுல்லாக எழுதியிருக்கிறாரு. அந்த போகிற வழியில் ஏற்படுற அந்த வர்ணனைகள், இந்த மரம் சாதாரணமாக யூகலிப்டஸ் மரங்கள் பட்டை உரிக்கப்பட்டு நிற்கிறது இயல்பான ஒரு காட்சி இங்கே. ஆனால் அந்த பயந்தவன் கண்ணுக்கு அதெல்லாம் வந்து பூதாகரமாக தெரியுது. அப்புறம் யாரோ வந்து ஒரு இறந்த கன்றுக்குட்டியோட தோலை வந்து உரிச்சிட்டு அந்த சடலத்தை போட்டு வச்சுருக்கிறாங்க. அது மக்கள் புழங்காத இடம், போட்டு வச்சுருக்காங்க. இவரோட கண்ணுக்கு ஒரு பிரேதம் மாதிரி தெரியுது. ரெண்டு பிரேதங்கள் வந்து ஒன்றை ஒன்று கட்டிப்பிடிச்சிட்டு படுத்திருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆஸ்திரேலியாவில் கங்காரு கடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு வந்து திடுக்குன்னு தூக்கி போடுது. இந்த மாதிரி தன்னுடைய பார்வையில் படுற எல்லாத்தையுமே பயங்கரமாக, நமக்குமே ஐயோ ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வாசகர்களுக்கும் அந்த ஒரு உணர்வை கொடுத்து இறுதியாக என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் தொப்பியில் வந்து அந்த தக்கைகள் ஈ விரட்டுறதுக்காக கட்டப்பட்ட தக்கைகள் அவன் பின்னாடி படம் படுத்துட்டு வருது அப்படின்ற மாதிரி முடிக்கிறார். அதையும் கூட இறுதியில் அவன் நண்பன் வந்து கேலி செய்யும் போது அதை காட்டிக்காத மாதிரி ரொம்ப ஒரு மிதப்பாக அந்த சூழ்நிலையை கையாளுற மாதிரி, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் திகில் கொண்டு போய் நம்ம யாருமே இப்படி தான் இவர் முடிப்பார்னு எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் அதை வந்து முடிச்சிருக்கிறது வந்து அந்த எழுத்து, அந்த எழுத்து நடை வந்து ரொம்ப ஈர்த்ததுன்னு.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.